إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை நினைவூட்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் நமது பெற்றோருக்கும் மூமினான ஆண் பெண் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹுவிடத்தில் அவனுடைய மன்னிப்பையும் மறுமையின் வெற்றியையும் வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹுவிற்கு விருப்பமான ஒவ்வொரு சிறிய பெரிய அமல்களை செய்வதற்கும், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய பெரிய பாவங்களை விட்டு, கெட்ட காரியங்களை விட்டு, கெட்ட கொள்கைகளை விட்டு விலகி வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் உதவுவானாக, தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹுவின் அடியார்களே, சென்ற ஜும்ஆவிலே நாம் பார்த்தோம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு பெரும்பாவங்களை விட்டு நம்மை எச்சரித்த ஹதீஸை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், தூரமாகி விடுங்கள், அழித்து நாசமாக்கக்கூடிய ஏழு பெரும்பாவங்களை விட்டு. பொதுவாக பாவம் என்பதே மிக ஆபத்தான ஒன்று. இந்த உலகத்தில் அதனுடைய ஆபத்து எப்படியோ, மறுமையினுடைய ஆபத்து மிக பயங்கரமானது. வல அஸாபுல் ஆகிரத்தி அஷத்து வ அப்கா, மறுமையினுடைய தண்டனை மிக கடுமையானது, மிக நிரந்தரமானது. ஒவ்வொரு பாவமும் மறுமையில் அல்லாஹுடைய தண்டனைக்கு காரணமானது என்பதை நாம் புரிந்தாலே அந்த பாவத்தை விடுவதற்கு போதுமானது. ஒரு பாவம், அந்த பாவத்தை நாம் விடுவதற்கு இந்த பாவம் அல்லாஹுவின் தண்டனைக்கு, அல்லாஹுவின் கோபத்திற்கு என்னை தள்ளிவிடும், அல்லாஹ் என்னை தண்டிப்பதற்கும் என் மீது கோபப்படுவதற்கும் இந்த பெரும்பாவம்தான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொண்டாலே போதுமானது. அந்த பாவத்தை உள்ளத்தால் நாம் வெறுப்பதற்கும், அந்த பாவத்தை விட்டு நாம் விலகுவதற்கும். பெரும்பாலும் மறுமையினுடைய தண்டனை நினைவில்லாத காரணத்தால், மறுமையின் தண்டனை நினைவில்லாத காரணத்தால் தான் நாம் பாவங்களில் சிக்கிக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஆகிரத்துடைய அதாபு நினைவுக்கு வந்துவிட்டால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். அப்படியே தெரியாமல் நம்மிடமிருந்து பாவம் நிகழ்ந்து விட்டாலும் உடனடியாக தௌபாவை நோக்கி நாம் விரைந்து விடுவோம். அதற்காக அழுது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்போம் ஓயாமல். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் எப்படி அழுதார்களோ, யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் எப்படி அழுதார்களோ, தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் எப்படி அழுதார்களோ, பிறகு நல்லோர் சான்றோர் எப்படி ஒரு சிறு சிறு பாவங்களை நினைத்து அழுது கொண்டிருந்தார்களோ, அதுபோன்று நமது கண்களும் அழுகையை நிறுத்தாமல் அழுது கொண்டே இருக்கும். அன்பு சகோதரர்களே, இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? மறுமையை மறத்தல். மறுமையை குறித்த சரியான அந்த அறிவு, மறுமையின் மீது உண்டான சரியான பயம் இல்லாமல் இருத்தல். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழு பெரும்பாவங்கள், அல் மூபிகாத், அழித்து நாசமாக்கிவிடும், சஹாபாக்கள் உடனே கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே அந்த பெரும் பாவங்கள் என்ன என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக ஷிர்க் இணை வைத்ததை சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அங்கே உட்கார்ந்திருந்தவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே மூத்த நபி தோழர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். நபியிடத்திலே தர்பியா பெற்ற உயர்ந்த மூமின்களுடைய கூட்டம் அங்கே உட்கார்ந்திருக்கிறது. அவர்களுக்கு சொன்னார்கள் இணை வைத்தல் என்பதாக. இன்று நாமும் இந்த இணை வைத்தலை பற்றிய சரியான அறிவு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம். நமது பிள்ளைகளுக்கும் இது குறித்த அச்சத்தை விழிப்புணர்வை கொடுக்காமல் இருக்கிறோம். இந்த ஷிர்க் இணை வைத்தல் என்பது அது சிலை வணக்கம், சிலுவை வணக்கம், பிற மத மக்கள் வழிபடக்கூடிய அது மட்டும்தான் என்பதாக முஸ்லிம்களிடத்திலே தவறான ஒரு எண்ணம் மனதிலே பதிந்திருப்பதுதான் இதற்கு காரணம். அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படி அல்ல. சிலை வணக்கம் இது ஷிர்க்குடைய ஒரு வகை, சிலுவை வணக்கம் இது ஷிர்க்குடைய ஒரு வகை. ஷிர்க் என்பது அல்லாஹ் அல்லாத, அல்லாஹ் அல்லாத ஒருவரை அல்லாஹுவிற்கு சமமாக நம்புவது, அல்லாஹுவிற்கு சமமாக வணங்குவது, அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளில் ஒன்றை அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு செய்வது, அல்லாஹுவிற்கும் அடியானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய விசேஷமான அந்த ஈமானிய உறவை, அந்த பண்புகளை அல்லாஹ் அல்லாத ஒருவரோடு வைப்பது, அல்லாஹுடைய தன்மைகளில் ஏதாவது ஒரு தன்மையை அல்லாஹ் அல்லாதவரோடு சேர்ப்பது, இவையெல்லாம் ஷிர்கிலே கொண்டு போய் விட்டுவிடும். இவையெல்லாம் இணை வைத்தலிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். நிறுத்தி வைக்கப்பட்ட சிலையை வணங்குவது மட்டுமல்ல ஷிர்க், அதுவும் ஷிர்க். இன்று முஸ்லிம்களிலே ஒரு கூட்டம் இந்த ஷிர்க்கை சரியாக கற்றுக்கொள்ளாத காரணத்தால், ஷிர்க் என்றால் என்ன என்று கற்றுக்கொள்ளாத காரணத்தால், இந்த உம்மத்திலே ஒரு பெரிய தொகையினர் ஷிர்கில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, கோயில்களிலே சிலைகள் வணங்கப்படுவதற்கும், கோயில்களில் சிலைகள் வணங்கப்படுவதற்கும் முஸ்லிம்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தர்காக்களில் அங்கே சமாதிகள் வணங்கப்படுவதற்கும் இடையிலே எந்த வித்தியாசமும் இருக்காது. நல்லோர் சாலிஹீன், நமது சமுதாயத்தில் முன் சென்ற அறிஞர்களோ அல்லது ஒரு சான்றோரோ, அவருடைய அடக்கஸ்தலம் இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு பெரும் தொகையினரால், ஒரு பெரும் கூட்டத்தால் ஷிர்க்குடைய ஸ்தலமாக ஆக்கப்பட்டு அது முஸ்லிம்களுடைய அடையாள சின்னமாக மாறிவிட்டது. அதை ஏற்பது, அதற்கு ஆதரவு தருவது இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு ஆதரவு தருவதாக மாறிவிட்டது. அதை எதிர்ப்பது இஸ்லாமிய கலாச்சாரத்தை எதிர்ப்பதாக ஆக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்படி கோயில்களில் நேர்ச்சிகள் நிறைவேற்றப்படுகின்றனவோ, அங்கே பலிகள் கொடுக்கப்படுகின்றனவோ, அங்கே மக்கள் தங்களுடைய தேவைகளை வேண்டி வருகிறார்களோ, அதுபோன்று இன்றைய முஸ்லிம் சமுதாயம் ஊருக்கு ஊரு தர்காக்களை ஏற்படுத்திக் கொண்டு அங்கே நேர்ச்சிகளை நிறைவேற்றுவது, அறுத்து பலியிடுவது, அங்கே இரவிலே தங்குவது, அந்த தர்காக்களுக்கு செல்வதால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கிறது என்று நம்புவது, அங்கே சென்று பிரார்த்தனை செய்தால் தேவைகள் நிறைவேறும் என்று நம்புவது, அந்த கபர்களை தொட்டு தடவிக்கொள்வது, அங்கு சென்று செல்வத்தை காணிக்கை செலுத்துவது, அங்கே அடங்கியிருக்கக்கூடியவர்களின் பொருட்டால் பிரார்த்தனை கேட்பது, இன்னும் அதிகமாக அந்த கபருக்கு சுஜூது செய்வதையும் பார்க்கிறோம். அந்த கபரில் அடங்கியிருப்பவருடைய பெயரை கூறி நீங்கள் எனக்கு உதவுங்கள், உங்களை நம்பித்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அந்த கபரை தவாஃப் சுற்றி வருவதை பார்க்கிறோம்.
அந்த கபரை முன்னோக்கி கொண்டு குரான் ஓதுகிறார்கள். குரான் ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் அந்த இறந்து போன மனிதரிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த தூய திருவாசகத்தினுடைய அடிப்படையே அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுப்பது, அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் வணக்க வழிபாடுகளில் எதையும் செய்யாமல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை பரிசுத்தமாக செய்வது என்ற இந்த தூய திருக்களிமாவையே புரியாமல் இதற்கு எதிரான அத்தனை ஷிர்க்குகளையும் செய்து கொண்டு தங்களை முஸ்லிம்கள் என்று ஒருவன் நம்பினால் அவன் எவ்வளவு பெரிய ஏமாற்றத்திலே இருக்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, ஷிர்க்கும் இஸ்லாமும் ஒன்றாக சேர முடியாது. ஷிர்க்கும் இஸ்லாமும் ஒன்றாக சேர முடியாது. இணை வைத்தலிலிருந்து இஸ்லாம் நீங்கியது, இணை வைப்பவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான். இணை வைப்பவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் ஒன்றை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்பவன் அவன் முஷ்ரிக்காக ஆகிவிடுவான். அவனுடைய தொழுகை வீணாகிவிடும், அவனுடைய நோன்புகள் வீணாகிவிடும். ஏன்? அவன் கூறிய ஷஹாதாவும் வீணாகிவிடும். அவன் தௌபா செய்து அந்த ஷிர்கிலிருந்து விலகாத வரை அவனுடைய ஷஹாதா நாளை மறுமையில் அவனை சொர்க்கத்தில் சேர்க்காது. அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார் பாருங்கள், இதைவிட தெளிவாக வேறு என்ன விளக்கத்தை நீங்கள் சொல்ல முடியும்? அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை அழைத்து சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே, உங்களுக்கும் உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் வஹியின் மூலமாக திட்டவட்டமாக உறுதியாக அறிவிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் இணை வைத்தால். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இதே செய்திதான் எல்லா நபிமார்களுக்கும் சொல்லப்பட்டது, லயின் அஷ்ரக்த லயஹ்பத்தன் அமலுக், நபியே நீ இணை வைத்தாலும் உன்னுடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும், நீ நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவீர். அதாவது செய்த நன்மைகளுக்கெல்லாம், புண்ணியங்களுக்கெல்லாம், நல்ல அமல்களுக்கெல்லாம் நன்மைகளை இழந்தவராக ஆகிவிடுவீர். உன்னுடைய ஷிர்கானது நன்மைகளை அழித்துவிடும். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, இன்று மக்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை கூறுகிறோம், நாங்கள் எப்படி முஷ்ரிக்காக முடியும்? நாங்கள் என்ன தர்காக்களில் அடங்கி இருப்பவர்களை அல்லாஹ் என்று சொன்னோமா? கடவுள் என்று சொன்னோமா? ரப்பு என்று சொன்னோமா? ரப்பு அல்லாஹுதான். நாங்கள் இவர்களில் யாரையும் அல்லாஹ் என்று சொல்லவில்லை. நாங்கள் எப்படி ஷிர்க் செய்தவர்களாக ஆகுவோம் என்பதாக தங்களுக்கு தாங்களே ஒரு சுய விளக்கம் கூறி திருப்திப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கோயில்களுக்கு சென்று சிலைகளை வணங்கக்கூடிய எந்த ஒரு இணை வைப்பாளனும் அந்த சிலைகளில் எதையும் கடவுள் என்று சொல்வதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே மக்காவிலே இருந்த எந்த ஒரு முஷ்ரிக்கும் தான் வணங்கிய சிலையை பார்த்து அதை ரப்பு என்று சொல்லவே இல்லை. ஆனால் அவர்களை அல்லாஹு தஆலா எப்படி அழைத்தான்? முஷ்ரிக்குகள் என்று அழைத்தான், காஃபிர்கள் என்று அழைத்தான். மக்காவிலே வாழ்ந்த ஒவ்வொரு முஷ்ரிக்கும் அல்லாஹுவை மட்டுமே ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தான். அல்லாஹுவை தான் வானங்கள் பூமிகளை படைத்த ரப் என்று கூறிக்கொண்டிருந்தான். இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளும் அப்படித்தான். படைத்தவன் யார் என்றால் கடவுள் என்று சொல்வார்கள், உணவளிப்பவன் யார் என்றால் இறைவன் என்று சொல்வார்கள், எப்படி எல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் வானத்தில் உள்ளவன் நடத்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்வார்கள். இங்கே பிரச்சனை என்ன? அவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை அவன் அல்லாதவருக்கு செய்வது, அதுதான் ஷிர்க். அது சிலைக்கு செய்தாலும் சரி, ஒரு நபிக்கு செய்தாலும் சரி, ஒரு மலக்குக்கு செய்தாலும் சரி, ஒரு கபருக்கு செய்தாலும் சரி, அதுதான் ஷிர்க்.
அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. இது குறித்து தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். அஷ்ஷிருக் இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், ஏழு பெரும்பாவங்கள், அழிக்கக்கூடிய பெரும்பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அதுதான் முதலாவதாக ஷிர்க். நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஷிர்கிலே பெரிய ஷிர்க் இருக்கிறது, அதற்கு பிறகு மறைவான ஷிர்க்குகள், முகஸ்துதி அது ஒரு ஷிர்க், புகழை விரும்புவது, வணக்க வழிபாடுகள், தான தர்மங்களை கொண்டு மக்களுக்கு மத்தியிலே பிரபலியத்தை, மக்களுக்கு மத்தியிலே மதிப்பை எதிர்பார்ப்பது, இதுவும் ஒரு மறைவான ஷிர்க். இன்று நம்முடைய வார்த்தைகளில் கூட எவ்வளவு ஷிர்க்குகள் பரவி இருப்பதை நாம் பார்க்கிறோம், உணராமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் நம்மை பார்த்து நீங்கள் சுகமா என்று கேட்கும்போது அந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவின் அருளால் என்று சொல்வது ஈமான், என்று சொல்வது தௌஹீத். ஆனால் நம்மிலே ஒரு கூட்டம் உங்களுடைய துவா பரக்கத்தால நல்லா இருக்க, உங்களுடைய புண்ணியத்தால நல்லா இருக்க, உங்களுடைய துவாவால நல்லா இருக்கிற, இதுவும் ஒரு வகையான ஷிர்க். அல்லாஹுவை புகழ வேண்டிய இடத்தில் அல்லாஹ் அல்லாதவரை புகழ்வது, நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுடைய அருளோடு இணைக்க வேண்டிய இடத்தில் அல்லாஹ் அல்லாதவருடைய செயலோடு இணைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் நபி கேட்டபோது, அல்லாஹுடைய நேமத்தை விசாரித்த போது, அல்லாஹுடைய ஃபதல், அல்லாஹுடைய அருள் என்று சொன்னார்களா, அல்லது நபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்க துவாவால நாங்கள் நல்லா இருக்கும் சொன்னார்களா? எங்கேயாவது ஒரு பலவீனமான ஹதீஸையாவது காட்ட முடியுமா? ஆனால் இந்த வார்த்தை இன்று சமுதாயத்தில் சர்வசாதாரணமாகிவிட்டது. யார் நம்மை பார்த்து சுகமா நலமா என்று கேட்டாலே உங்க துவா பரக்கத்தால நல்லா இருக்க, எனக்கு என்ன குறை உங்க துவா இருக்கும்போது? அன்பானவர்களே, பிறர் எப்படி சொல்வார்கள் அல்லவா, உங்கள் ஆசீர்வாதத்தால் உங்களது புண்ணியத்தால் நான் நன்றாக இருக்கிறேன் என்று. அதைத்தான் இப்படி வார்த்தை மாற்றி அரபியுடைய வார்த்தையை கொண்டு இன்று சொல்லப்படுகிறது. ஒரு முஃமின் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை புகழ வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளால் என்று சொல்ல வேண்டுமே தவிர இன்னொருத்தருடைய தயவாலோ அவருடைய துவாவாலோ நாம் நன்றாக இருக்க முடியாது. துவா கேட்க வேண்டும் எல்லோரும், எல்லோருக்காக வேண்டியும். அந்த துவா அல்லாஹ்வுடைய அருளில் அது கட்டுப்பட்டது. அல்லாஹ்வுடைய அருள் என்று சொன்னால் அதில் எல்லாமே அடங்கிவிடும். அல்லாஹுவை புகழ வேண்டிய இடத்தில் அல்லாஹ் அல்லாதவரை புகழக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய அந்த ஈமானுடைய நம்பிக்கை, அதிலே இணை வைத்தல் கலக்காமல் இருக்க வேண்டும். அது மட்டுமா ஷிர்க்? இன்று நம்முடைய பலவீனம் எந்த அளவு ஈமானிலே ஊடுருவி இருக்கிறது? நோய் வந்துவிட்ட போது அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறோம், அழுகிறோம், யா அல்லாஹ் சுகமாக்கு என்று கேட்கிறோம். பிறகு மருத்துவமனைக்கு சென்று திரும்பும் போது டாக்டர் ரொம்ப திறமையான டாக்டர், கரெக்டான நேரத்துக்கு கொண்டு சென்று விட்டேன், கரெக்டான சிகிச்சை கொடுத்தார், எங்க அப்பாவை காப்பாத்திட்டார். இதுவும் ஷிர்க், இதுவும் இணை வைத்தல். டாக்டரிடம் செல்வது இணை வைத்தல் அல்ல, மருத்துவம் பார்ப்பது இணை வைத்தல் அல்ல, அது மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஏவிய ஒன்று. ஆனால் என்னுடைய தந்தைக்கு உயிரை கொடுத்தது, எனது தந்தையை காப்பாற்றியது, எனது தந்தையை சுகமாக வீட்டுக்கு அனுப்பியது மருத்துவர் அல்ல, அல்லாஹ். அவர் சிகிச்சை பார்த்தார், அல்லாஹ் சுகம் அளித்தார், அவர் தேவையானதை செய்தார், அல்லாஹ் எனது தந்தையை வீட்டுக்கு அனுப்பினான், எங்களுக்கு சுகம் அளித்தவன் அல்லாஹ். அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டுமே தவிர, சரியான நேரத்தில் சென்று விட்டேன், சரியான மருத்துவரை பார்த்தேன், திறமையான மருத்துவர் எல்லாம் திறமையாக செய்தார், ரொம்ப சிறப்பாக முடித்து விட்டார் ஆபரேஷனை, எங்க அப்பா பொழைச்சுக்கிட்டார். அன்பானவர்களே, இதுவும் இணை வைத்தல். புரியாமல் இருக்கிறோம், கபருக்கு செல்வது மட்டுமல்ல, தர்காக்களுக்கு செல்வது மட்டுமல்ல ஷிர்க், இப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் அதுவும் ஷிர்க். அந்த காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிக்காட்டுகிறான், கடலிலே சென்று அங்கே புயல்கள் சூழ்ந்து கொண்டு காற்றுகள் சூழ்ந்து கொண்டு கப்பல் தத்தளித்தால் அல்லாஹுவை அழைப்பார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாதுகாத்து கரைக்கு கொண்டு வந்து சேர்ந்து விட்டால் இதாகும் பிஹி யுஷ்ரிகூன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கு என்ன தெரியுமா விளக்கம் எழுதுகிறார்கள்? கடலிலே அல்லாஹுவை அழைத்தவர்கள் கரைக்கு வந்தவுடன் ஷிர்க்கு செய்கிறார்கள். என்ன தெரியுமா அது? கடலிலே அந்த இக்கட்டான நிலையில் அல்லாஹுவை அழைத்தார்கள், கரைக்கு வந்தவுடன் சொன்னார்கள் அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய முஷ்ரிக்குகள், எங்களுடைய கப்பல் ஓட்டி எங்களுடைய அந்த மாலுமி இருக்கிறார் அல்லவா கப்பல் ஓட்டக்கூடியவர், அவர் ரொம்ப திறமசாலி, அந்த காற்றுடைய நேரத்திலே கப்பலை எப்படி இயக்க வேண்டும் என்று திறமையாக இயக்கி எங்களை பாதுகாத்து கொண்டு வந்து விட்டார். இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பாதுகாத்தவன் அல்லாஹ், அந்த காற்றை அமைதிப்படுத்தியவன் அல்லாஹ். இவர்களோ யாருடைய திறமையை கொண்டு பாதுகாக்கப்பட்டோம் என்று சொல்கிறார்கள்? கப்பல் ஓட்டியுடைய திறமையை கொண்டு. இன்றும் எத்தனை மக்கள் சொல்கிறார்கள், ஆபத்திலே சிக்கிவிட்டால் அழுவார்கள், ஆபத்திலே சிக்காமல் வாகனமோ விமானமோ வந்துவிட்டால் பைலட் ரொம்ப திறமசாலி, திறமையா இறக்கிட்டாரு, திறமையா ஏற்றிட்டாரு, திறமையா கொண்டு வந்துட்டார் என்பதாக. அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை புகழ வேண்டிய இடத்தில் அல்லாஹ் அல்லாதவரை புகழ்வது, உயிர்களை பாதுகாப்பது, ஷிஃபாவை கொடுப்பவன் அல்லாஹ், அந்த தன்மையை அல்லாஹுவை மறந்து அல்லாஹ் அல்லாதவரோடு இணைப்பது, இதுவும் ஷிர்கிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். இந்த ஷிர்கை குறித்து தொடர்ந்து பேச வேண்டும், மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்தை பற்றி சொன்னார்கள். இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே ஒரு பெரும் கூட்டம் இந்த சூனியத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். செய்வினை மந்திரம், எதற்கெடுத்தாலும் மந்திரக்காரனை சூனியக்காரனை நோக்கி ஓடுவது, பிறருக்கு தீங்கு செய்வதற்காக இந்த சிஹர் இருக்கிறதே, இதை கற்பது, இதை கற்றுக் கொடுப்பது, இதை செய்ய சொல்வது, இதற்கு உதவி செய்வது, இதை செய்பவன், இது எல்லாமே குஃபுர், இணை வைத்தலிலே சேர்ந்தது. ஒருவன் சூனியம் செய்கிறான் என்றால் அவனுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே தண்டனை, அவன் கொல்லப்படுவதுதான். அவ்வளவு பயங்கரமான பாவம், குஃபுரிலே நேரடியாக தள்ளக்கூடிய பாவம் இந்த சிஹர், சூனியம் செய்தல். கிராமங்களிலும் சரி நகரங்களிலும் சரி இந்த குற்ற செயல் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மலிவாகி இருக்கிறது. நீங்கள் வியாழக்கிழமை இரவு கடற்கரைக்கு சென்றால் அங்கு பார்க்கலாம், புர்கா போட்டுக்கொண்டு கூட்டம் கூட்டமாக பெண்கள் வருவார்கள், கையிலே தேங்காய் எலுமிச்சம்பழம் கயிறு என்னென்னமோ கொண்டு வந்து அந்த கடலிலே கரைத்துக் கொண்டிருப்பார்கள். இன்று தர்காக்களிலே பார்த்தால் சிகரை எடுக்கிறோம் என்று கூறி அங்கே ஒரு கூட்டம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. சூனியத்தை எடுப்பதற்காக சூனியக்காரனிடம் செல்வதும் இணை வைத்தல், செய்யப்பட்ட சூனியத்தை எடுப்பதற்காக சூனியக்காரனை தேடிச் சென்று எனக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல், பார்த்து சொல், அப்படி வைக்கப்பட்டிருந்தால் எனக்கு சூனியத்தை எடு என்று ஒரு சூனியக்காரனுடைய உதவியை தேடுவதும் இணை வைத்தலாகும். அல்லாஹுடைய வசனங்களை கொண்டும் அல்லாஹுடைய பெயர்களை கொண்டும் அல்லாஹுடைய திக்ருகளை கொண்டுமே சூனியங்கள் முறியடிக்கப்படுமே தவிர ஒரு ஷிர்கை கொண்டு அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர்களை கொள்வதை பற்றி சொன்னார்கள், பிற உயிரை கொள்வதை பற்றி சொன்னார்கள். பிற உயிரை கொள்வதிருக்கிறதே இஸ்லாமிய மார்க்கத்திலே மிகப்பெரிய பாவம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், ஒரு மூமின் இன்னொரு மூமினை கொன்றுவிட மாட்டான் தெரியாமல் நடந்து விட்டாலே தவிர. ஒமயத்துல் முஃமினம் முத்தஅம்மிதன், யார் ஒரு நம்பிக்கையாளனை வேண்டுமென்றே கொலை செய்வானோ அவனுடைய தண்டனை நரகமாகும், அதிலே அவன் பெரும் நீண்ட காலம் தங்கியிருப்பான். அல்லாஹ் அவன் மீது கோபித்து விடுவான், அல்லாஹ் அவனை சபிப்பான். அவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் ஒரு உயிரை கொல்வது. குர்ஆனிலே தொடர்ந்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய உபதேசம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டே இருப்பான், அல்லாஹ் புனிதமாக்கிய உயிரை கொன்று விடாதீர்கள், கொன்று விடாதீர்கள் என்று. அன்பு சகோதரர்களே, அது மட்டுமல்ல, நம்மோடு இணக்கமாக ஒப்பந்தத்தோடு வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத பிறரை கொள்வதும் அல்லாஹ்விடத்திலே குற்றத்தால் பயங்கரமானது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு ஒப்பந்தக்காரரை கொள்வாரோ, இணக்கமாக வாழக்கூடிய பிற மனிதரை கொள்வாரோ, அவர் சொர்க்கத்தின் வாடையையும் நுகரமாட்டார். அந்த சொர்க்கத்தின் வாடையோ இவ்வளவு தூர தூரமான இடத்திலிருந்து நுகரப்படும், ஆனால் இவருக்கு அந்த பாக்கியம் கூட கிடைக்காது என்று. அன்பு சகோதரர்களே, இந்த உயிர்களை கொள்வது இன்று சர்வ சாதாரணமாகிவிட்டது. சொத்து தகராறிலே கொள்ளுகிறார்கள், மார்க்கத்தின் பெயரால் மக்களை தவறாக கொள்கிறார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்னறிவிப்பு இருக்கிறது அல்லவா, கியாமத்துடைய அடையாளங்களிலே ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கொலைகள் பெருகிவிடும், கொன்றவனுக்கும் தெரியாது நான் ஏன் கொள்கிறேன் என்று, கொல்லப்பட்டவனுக்கு தெரியாது நான் ஏன் கொல்லப்பட்டேன் என்று. மஸ்ஜிதுகளிலே கொலைகள் நடக்கின்றன. எங்கே முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே கொல்லப்படுகிறார்கள் என்றால், இன்றைய சமுதாய முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் புனிதமாக்கி இந்த உயிரிலே மிகப்பெரிய எல்லை மீறி கொண்டிருக்கிறார்கள், யோசித்து பாருங்கள். அதுபோன்றுதான் வட்டி வாங்கி சாப்பிடுவது, தன்னுடைய செல்வத்தை வட்டிக்கு கொடுத்து அதை அதன் மூலமாக வாழ்வாதாரத்தை தேடுவது மிக பயங்கரமான பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள், அல்லாஹ் சபிப்பானாக, வட்டியை அனுபவிப்பவனை, வட்டிக்கு கொடுப்பவனை, அதற்கு சாட்சிக்கு சாட்சியாக இருப்பவனை, அதற்கு கணக்கு எழுதக்கூடியவனை, அல்லாஹ்வோடு போர் செய்வதற்கு அவன் அறிவிப்பு செய்யட்டும் என்று சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நீங்கள் வட்டியிலிருந்து விலகவில்லை என்றால் அல்லாஹ்வோடு போர் செய்வதற்கு நீங்கள் தயாராகி விடுங்கள் என்று. அவ்வளவு பயங்கரமான பாவம் இது. அதுபோன்றுதான் போருடைய மைதானத்திலிருந்து விலகிச் செல்வது. எங்கே அல்லாஹுடைய தீனுக்கு உதவ வேண்டுமோ அந்த நேரத்திலே அல்லாஹுடைய தீனுக்கு உதவாமல் தன்னுடைய உயிருக்கு பயந்து கோழையாக ஓடுவது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய வெறுப்பான ஒரு செயல். அதுபோன்று ஒரு பத்தினித்தனமான ஒழுக்கமுள்ள ஒரு மூமினான பெண் மீது பழி சுமத்துவது. அல்லாஹு தஆலா இந்த பாவத்தின் மீது எவ்வளவு கோபித்தான் என்றால், யாராவது ஒருவர் ஒரு மூமினான பெண் மீது பழி சுமத்தி அதற்கு சாட்சியத்தை கொண்டு வரவில்லை என்றால் 80 கசையடி அவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். யார் சாட்சியத்தை கொண்டு வரவில்லையே, ஒரு பெண்ணின் மீது ஒரு குற்றச்சாட்டை கூறி அதற்குரிய சாட்சியத்தை கொண்டு வரவில்லை என்றால் 80 கசையடி கொடுங்கள். சாதாரணமான தண்டனையா இது? அது மட்டுமா? அல்லாஹு தஆலா அடுத்து சொன்னான், அவர்களுடைய வேறு இனி எந்த சாட்சியத்தையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய சபையில் சாட்சியாக கையெழுத்திடுவதற்கு இனி அவனுக்கு தகுதி இல்லை, அவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் இன்று சர்வசாதாரணமாக சமுதாயத்திலே ஆண்களும் பெண்களும் பிற ஆண்கள் மீது பிற பெண்கள் மீது அவர்கள் சகட்டு மேனிக்கு, அவன் இப்படி இவள் இப்படி என்பதாக, நான் அவளை அங்கே பார்த்தேன், இவனோடு பார்த்தேன், அவனோடு பார்த்தேன் என்பதாக அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இது எவ்வளவு பயங்கரமான பாவம் அல்லாஹ்விடத்தில். அன்பு சகோதரர்களே, இன்னும் இந்த பெரும் பாவங்கள் என்றே நம்முடைய மார்க்க அறிஞர்கள் குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். 70 மேற்பட்ட மிகப்பெரும் பாவங்கள் இருக்கின்றன. லட்சியமாக கருதப்படும் ஆபத்தான குற்றங்கள் என்ற அந்த நூலில் கூட நீங்கள் பல விளக்கங்களை பார்க்கலாம் இந்த பெரும்பாவங்களை குறித்து. அன்பு சகோதரர்களே, இந்த பெரும்பாவங்களை நாம் அறிந்து கொள்வது அதிலிருந்து நாம் விலகுவதற்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கும். பாவமே எது என்று அறியவில்லை என்றால், அல்லது ஒரு பாவத்தின் கடுமையை அறியவில்லை என்றால், எப்படி அந்த பாவத்தை நாம் விட முடியும்? அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஒவ்வொரு பெரிய சிறிய பாவத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்வோமாக. நம்முடைய வாழ்க்கையை பெரும்பாவத்திலிருந்து பாதுகாப்போமாக. ஒவ்வொரு சிறுபாவத்தையும் நாம் விட்டு அல்லாஹுடைய அன்பையும் மன்னிப்பையும் பெறுவோமாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தஃகஃபிருல்லாஹல் அஸீம லீ வலக்கும், ஃபஸ்தஃகஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.